இது பனிப்பூக்கள் பாட்காஸ்ட். கேட்போம், அறிவோம்.
ஹலோ
ஹலோ, வணக்கம் செந்தில், சரவணன் பேசுறேன்.
ஹலோ சரவணன், வணக்கம், எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேங்க, நீ நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கேங்க. இப்பதான் போன வாரம் பேசணும்.
ஆமா ஆமா, அதுக்குள்ள இன்னொருத்தரோட பிறந்த நாள் வந்துருச்சு இன்னைக்கு. இன்னைக்கு மே 19. இந்த ஜெனரேஷன்ல முன்னணியில இருக்கிற பின்னணி பாடகர் சித் ஸ்ரீராம் பத்தி தான் பேச
போறோம். சித் ஸ்ரீராம் பர்த்டேவா? ஓகே.
ஆமாங்க,
இளைஞர்கள் மத்தியில பயங்கரமான இடம் பிடிச்சிருக்காரு.
ஆமா ஆமா, அவருக்கு நம்ம பிறந்த நாள் வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிட்டு நம்ம அவரை பத்தி பேசலாம். வாழ்த்துக்கள் சித் ஸ்ரீராம்.
ஆமா, சித் ஸ்ரீராம் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே.
ஓகே,
சொல்லுங்க சரவணன்.
யா, சோ இப்ப சித் ஸ்ரீராம் என்ன பாட்டு பாடினாலும் ஹிட் ஆகுதுன்னு சொல்ற அளவுக்கு அவரோட பெரும்பாலான பாடல்கள் எல்லாமே ஹிட் ஆயிருக்கு. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க?
கண்டிப்பா அது உண்மைதான். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஒரு வாய்ஸ் வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாய்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். அது குறிப்பா பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து நல்ல இந்த மெல்லிய குரல்ல சாஃப்டா வர பாட்டு, மெலடியஸா வர பாட்டு, அவங்கள வச்சே வேற ஜெனரல்ஸ் எல்லாம் ட்ரை பண்றது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜான்ரால மக்கள் பாட்டு கேட்க விரும்புறாங்கன்றதுதான் இது காட்டுது. அதுலயும் குறிப்பா வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்தே பாத்திருக்கோம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு. அதுல ஹரிஹரன், உன்னி கிருஷ்ணன், உன்னி மேனன், இந்த மாதிரி லிஸ்ட்ல நிறைய பேர் வந்திருக்காங்க. சோ அதுல குறிப்பா நீங்க கேக்குற மாதிரி, ஆமா, சித் ஸ்ரீராம் இப்ப வந்து எல்லா ஒரு பாடுற பாட்டுல முக்கால்வாசி ஹிட் ஆகுது. அதுக்கு மெயின் என்ன காரணம் வந்து சரணன், இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய பாட்டுடைய ஜெனர்ஸ்ல இந்த ஃபோக் ஜென்ரல், ஃபோக் ஜான்ரால ஒரு இது இருக்கு, வெஸ்டர்ன் ஃபியூஷன்ல ஒரு ஜான்ரா இருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும்பொழுது ஐ திங்க் ரஹ்மான் பெக்யூலரா வந்து நம்ம போன வாட்டி சந்தோஷ் நாராயண் பேசும்போது கூட பேசணும், இந்த ப்ளூஸ் அண்ட் ஆர்என்பி அதுல வந்து ரொம்பவே ட்ரை பண்றாரு அப்படிங்கறது புரியுது. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம என்னதான் பாட்டு போட்டாலும் அவங்க அந்த வெஸ்டர்ன் சாங்ஸ்லதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. எல்லாருடைய ஸ்பாட்டிஃபைலயும் கண்டிப்பா ஒரு கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் சாங்ஸ் இருக்கும். அந்த மாதிரி குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம இது 12 படம் எல்லாம் வந்தப்போ பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ஹீரோ ராப் பேட்டிசன்
அப்படின்ற
அவரு பண்ற அந்த ப்ளூஸ் உடைய அந்த ஜான்ரால வர பாட்டு பாத்தீங்கன்னா அந்த இதான் ரெகமண்ட் பர்டிகுலரா ட்ரை பண்ணது நல்லா எவிடென்டா தெரியும். அது வந்து 2010 வினய் தாண்டி ஒரு வாயா வந்திருக்கும் போது இந்த அல்போன்ஸ் ஜோசப் அப்படின்னு ஒரு அவரே ஒரு கம்போசர் தான், அவரை வச்சு இந்த ஆரோமலே சாங் பண்ணிருப்பாங்க. சோ அதனுடைய இது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம மியூசிக்கை பொறுத்த அளவுக்கு நம்மளுடைய தமிழ் இசையா இருக்கட்டும், வெஸ்டர்ன் இதுவா இருக்கட்டும், நோட்ஸ் எல்லாமே எழுதானே. சோ காமனாலிட்டிஸ் நிறைய இருக்கு, இதுக்கு இதுக்கும் பொதுவான இதெல்லாம் நிறைய இருக்கு. நேம் தான் டிஃபர் ஆகும். மத்தபடி எனக்கு அவ்வளவு மியூசிக் நாலேஜ் இல்ல, பட் தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் சில காமனாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றேன். கண்டிப்பா இதுக்கான ஒரு கிளாசிக்கல் வெர்ஷன் இருக்கு, அந்த வெஸ்டர்னுக்கும் ஒரு கிளாசிக்கல் வெர்ஷன் இருக்கு, ரெண்டுத்துக்கும் தனித்துவம் அதனுடைய யூனிக் இதெல்லாம் இருக்கு. பட் இப்போ ஒரு பாட்டுன்னு வரும்பொழுது அந்த பாட்டுல வந்து ஒரு என்ன சொல்றது, ரொம்ப பியூரான கிளாசிக்கல் சிங்கிங் பாடினா வச்சுக்கோங்களேன், அந்த கிளாசிக்கல் தெரிஞ்சவங்களால மட்டும்தான் அதை ரசிக்க முடியும். மத்தவங்களால அதை ரசிக்கிறது கஷ்டம்ன்றதாலதான் அந்த மெல்லிசை வடிவமே வந்தது இல்லையா. மெல்லிசை வடிவம் வந்து கிளாசிக்கல்ல கொஞ்சம் குறைச்சி நமக்கு ஒரு காமனான, ஆமா, எளிமையா ஒரு காமன் பர்சனும் போகும்போது அப்படி வீட்டுல வேலை செய்யும் போது எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கக்கூடிய வகையில பண்றதுதான் அது. சோ இப்ப அது வந்து இப்போ நம்ம தமிழ் மக்களுடைய டேஸ்ட், எல்லாருடைய டேஸ்டுமே சொல்றேன், அது கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகி முன்னாடி ஓகே பல்லவி சரணமே ஓ இதுதான் பல்லவி அப்படின்னு கேக்குறதுன்னு போய் போய் எல்லாருக்கும் அந்த ஒரு இதெல்லாம் அவேர்னஸ் இருக்கு. ரெண்டாவது பாட்டுல இப்ப எஸ்பிபி பாடும்போது பாட்டுல சிரிப்பாரு, அழகா இருக்கும். அது மாதிரி அவங்கவுங்களுக்கான ஒரு முத்திரை இருக்கு. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஹரிஹரன் வந்து ஒரு நல்ல ஒரு கசல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர். அவர் ஒரு சாங்க்கு பாட வச்சு அந்த சாங்க்கு ஈக்குவலண்டான கசல் பண்ண சொன்னீங்கன்னா வித்தவுட் எனிதிங் அவர் அப்படியே ஆன் த ஃபுளோல பண்ணுவாரு. ரொம்ப அருமையா இருக்கும் கேட்கறதுக்கு. அந்த மாதிரி சித் ஸ்ரீராமோட இது பாத்தீங்கன்னா அவருக்கு ஹி ஹாஸ் அ வெரி குட் கர்நாடிக் பேக்ரவுண்ட், நம்ம இந்தியன் கிளாசிக்கல் இருக்கு. சேம் டைம் அவருக்கு அந்த வெஸ்டர்ன் இதுல வந்து R&B அந்த இதுல எல்லாம் வந்து ரொம்ப பரிச்சயம் இருக்குது போல தெரியுது. சோ அதனால ஹி ஹாஸ் பீன் அதுல ரொம்ப இன்டெப்தா இருக்கிறதுனால அவரை வச்சு ட்ரை பண்ணவே அந்த ஃபர்ஸ்ட் பாட்டே ஒரு மெகா ஹிட், நல்ல சூப்பர் ஹிட்டா வந்துச்சு. சோ இப்போ எப்படி இருக்குன்னா நம்ம நார்மலா கேக்குற எல்லா பாட்டுமே அவருடைய அந்த ஏன்னா ஒரு ஒரு வரிக்கு கொடுக்குற கமகங்கள் போய் அவர் ஒரு வார்த்தைக்கே கொடுத்தாரு. ஒவ்வொரு வார்த்தைக்குமே அப்படியே அந்த என்ன சொல்றது எம்பலிஷ்மெண்ட்ஸ், நோட் எம்பலிஷ்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அது ஒவ்வொரு வார்த்தைக்குமே அப்படியே அப்படி போகும். அதை ரீப்ரொடியூஸ் பண்றது வந்து கண்டிப்பா ஒரு மியூசிக் நாலேஜ் இல்லாம பண்றது கஷ்டமா தான் இருக்கு. என்னால மியூசிக் நாலேஜ் இல்லாம சுமாரா பாடிட்டு இருப்பேன் அப்படி வீட்டுல இருக்கும் போது, எனக்கு எல்லாம் அவருடைய பாட்டு பாடுறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. சோ அதுதான் அதனுடைய அதான் அவருடைய குரல் மென்மையா இருக்கிறதும், ரெண்டாவது இந்த மாதிரியான ஒரு ரெண்டு வகையான நாலேஜ் அவருக்கு இருக்கிறதுனால அவர் பாடுற பாட்டு எல்லாமே நார்மல் பாட்டே அவருடைய வாய்ஸ்ல பண்ண ஒரு வேற மாதிரியான ஒரு ஃபீல் வர்றதுனால எனக்கு ரொம்ப ஹிட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிதான் நினைக்கிறீங்க
இல்லையா? ஆமா ஆமா, நானும் அந்த மாதிரி நினைக்கிறேன். தவிர இப்ப முன்னாடி ஒரு காலகட்டத்துல இப்ப எஸ்பிபி இல்ல மனோ இல்ல ஜெயஸ்தாஸ் இவங்க எல்லாம் பாடினா நமக்கு அந்த குரலை வச்சே கண்டுபிடிச்சிடும், இது இவங்க தான் பாடுறாங்க அப்படின்ட்டு. ஹரிஹரன் கூட நம்ம சொல்லலாம். ஒரு காலகட்டத்துக்கு மேல வந்து அந்த கொஞ்சம் குரல் எல்லாமே யார் பாடுறாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய புது புது பாடகர்கள் நிறைய பாடினாங்க, அந்த மாதிரி ஒரு குழப்பம் இருந்துச்சு. இப்ப வந்து இந்த மாதிரி யூனிக்கா ஒரு வித்தியாசமா கேட்டோன்னு ஓ சித் ஸ்ரீராம் அப்படி சொல்லிக்கிற மாதிரி ஒரு குரல் உள்ள ஒரு ஒரு பாடல் ஸ்டைல் இருக்கிற ஒரு சிங்கர்னு அவர் சொல்லலாம் நினைக்கிறேன்.
கண்டிப்பா கண்டிப்பா, அது ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா நிறைய பேர் இப்ப இந்த ஹஸ்கி வாய்ஸ்லயே வந்துட்டதால சில பேர் எல்லாம் நம்ம அப்படி கார்த்திக் பாடினா சொல்லிடலாம், ஹரிச்சரன் பாடினா கூட சொல்லிடலாம், பட் மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் அப்படி சிமிலாரிட்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே இந்த பாகவதர் காலத்துல நல்ல ஒரு கிளாசிக்கல் பண்ணுவாங்கல்ல, அந்த ஸ்டைல எடுத்துட்டு போய் அப்படியே அந்த இங்கிலீஷ் வெஸ்டர்னுடைய R&B வச்ச மாதிரி இருக்கும். குறிப்பா அந்த நான் சொல்ற அந்த ட்வெல்லைட்டோட பாட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது மாதிரி நிறைய பாட்டு இருக்கு, பட் அதே ஃபீல்ல வரும். ஸ்ரீராம் எப்படி பாடுறாரோ அதே மாதிரி.
சரி, அவரோட குடும்ப பின்னணி இல்ல அவருக்கு சினிமால எப்படி பாட வாய்ப்பு கிடைச்சது இந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு தகவல் தெரியுமா?
ஆமா கண்டிப்பா, இந்த கடல் படம் வந்த உடனேவே இவங்க சக்தி ஸ்ரீ கோபாலன் அப்புறம் AR ரகுமானே ஒரு பாட்டு பாடியிருந்தாரு, ரெண்டு பாட்டும் பல நல்ல ஹிட் ஆச்சு. அப்படி ஹிட் ஆன போதிலையும் இவருடைய பாட்டு அந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு சுமாரா தான் ஹிட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த அடியே சாங் எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது, ஏன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கே அப்படின்ட்டு. உடனே நான் எந்த யாரு இவரு இவ்வளவு நாள் கேள்விப்பட்டதுல இந்த டிவி ஷோஸ் எல்லாம் கூட வந்தது இல்லையா அப்படின்ட்டு பாக்க போனா, அவரு ஆக்சுவலா இங்க தமிழ்நாட்டுல மயிலாப்பூர்லதான் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் இமீடியட்லி அந்த ஒரு வருஷத்துலயே அவரு US போயிட்டா இருப்பில்ல, அவங்க பேரண்ட்ஸ் போயிட்டாங்க. அவங்க அம்மா வந்து நல்ல ஒரு கிளாசிக்கல் ஸ்கூல் வச்சிருந்த டீச்சர் தான் போல தெரியுது அங்க US சான் பிரான்சிஸ்கோல. சோ அவருக்கு அந்த வளரும் பொழுதே வந்து அவரு நல்ல அந்த கர்நாடிக் மியூசிக் கிளாசிக்கல் மியூசிக் அந்த செவ்விசை இதுலயே வளர்ந்ததால அந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு, அது அவரும் முறைப்படி கத்திருக்கிறாரு போல தெரியுது. அது அது கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அங்க இங்க அமெரிக்காலே வளர்றதுனால அவருக்கு அந்த வெஸ்டர்ன் இதுல வந்து நாட்டம் அதிகமா இருந்திருக்கு. சரின்னு அவரு ஸ்கூலிங்க முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பெர்க்லி யூனிவர்சிட்டிலே போய் ஜாயின் பண்ணி அங்க இது சவுண்ட் இன்ஜினியரிங் மியூசிக்கல் இது அதுதான் படிச்சிருக்காரு அவரு. சோ அந்த பின்னணியில வரும்போதுதான் அவருக்கு வந்து இந்த ஃபியூஷன் ஐடியா தோணி அவர் வந்து இது மாதிரியே ஆல்பம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு போல ஏற்கனவே. சோ நம்மளுடைய கிளாசிக்கல் டச் கொஞ்சம் வரணும், ஆனா அது R&B ஸ்டைலா இருக்கணும், அதுதான் அவருடைய யூனிக்னஸ். அதை ட்ரை பண்ணி அதை அவரு ஒரு சிங்கிள் ட்ராக்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி போடவே அதை ஃபைன் பண்ணி தான் ரஹ்மான் வந்து அவரை கண்டுபிடிச்சதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ அவரு இன்ஃபேக்ட் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அடியே பண்ணும்போது தேர் டிட் இட் ரிமோட். சோ ரஹ்மான் வாஸ் நான் இன் இந்தியா அண்ட் இவர் வந்து இங்க யுஎஸ்ல இருந்திருக்காரு. அப்ப அப்படியே அதை எக்ஸ்பிளைன் பண்ணி டியூன் எக்ஸ்பிளைன் பண்ணி வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் அப்படிங்கறத நிறைய பண்ணியே கொண்டு வந்திருக்காரு அந்த வேரியேஷன்ஸ். சோ அதுதான் அவருடைய பின்னணின்னு எனக்கு தெரியும்.
இப்ப ஏஆர் ரகுமான்ல ஆரம்பிச்சு யுவன், இமான், அனிருத், சந்தோஷ் அப்படின்னு நம்ம இளம் இசையமைப்பாளர்கள் மட்டுமின்றி இப்ப நம்ம ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த வருஷம் இளையராஜா இசையிலுமே பாடிட்டாரு. இதை தவிர தெலுங்குலயுமே நிறைய பாடியிருக்கிறாரு. இப்படி அவர் கடந்து வந்த இந்த பாதையில ஒவ்வொருவரும் அவருக்கு கொடுத்த ஒவ்வொரு இசையமைப்பாளரும் அவருக்கு கொடுத்த இந்த பாடல் வாய்ப்புகள் எப்படிப்பட்டவர்?
கண்டிப்பா அது அதுதான் நம்ம சொன்ன மாதிரி, அதாவது இசையமைப்பாளருக்கு வந்து ஒரு கற்பனை நல்ல நல்ல இதெல்லாம் யோசனைகள் வரும், ஐடியாஸ் வரும், தாட்ஸ் வரும் இல்லைங்களா. அது ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஏத்த அந்த இது கிடைக்கணும் இல்லையா, சிங்கர்ஸும் கிடைக்கணும். அவங்களுடைய ஓக்கல் ரேஞ்ச் இருக்கு ரைட்டுங்களா, பர்டிகுலர் ஓக்கல் ரேஞ்ச். இப்போ ஏஆர் ரஹ்மான் பாத்தீங்கன்னா அவர் இந்த இது என்ன தில்சே படம் இருக்கு இல்லைங்களா, உயிரே படம், அதுல வந்து கண்ணீரே பாட்டு பாடுறதுலாம் ஒரு ஹையர் ரேஞ்சா இருக்கும். அந்த பிக்சர் வந்து எல்லாராலையும் ஈஸியா தொட்டுற முடியாது இல்லைங்களா. சோ அந்த மாதிரி சில பெக்யூலியரான அந்த வோக்கல் ரேஞ்ச் இருக்கு. சோ அதெல்லாம் பார்த்துதான் ஒரு ஒரு கம்போசருங்கிறவங்க வந்து சிங்கர்ஸ் சூஸ் பண்ணி சரி இவங்களுக்கு இதை கொடுத்தா நல்லா இருக்கும், இவங்களோட வோக்கல் ரேஞ்ச் இந்த ரேஞ்சுக்கு போகும் அப்படின்னு கொடுப்பாங்க. சோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா ஐ திங்க் எவ்ரிபடி நவ் தட் யூஆர் சேயிங் எல்லா மியூசிக் டைரக்டருமே அவரை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு காரணம் வந்து எவ்ரிபடி ரெகனைஸ்ட் இஸ் டேலண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுல பாத்தீங்கன்னா இப்ப ரஹ்மான் வந்து நம்ம சொன்ன அந்த ஸ்டைலே வந்து ஃபர்ஸ்ட் படத்துல எனக்கு தெரிஞ்சு அவரு ஒரு ட்ரை பண்ணி அது இன்னும் ரீச் ஆகலையோ அப்படின்றதுக்காகவே அடுத்தது ஐ படத்துலயும் அதே மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாரு. அந்த என்னோடு நீ இருந்தால் அந்த பாட்டு அதுவும் நல்ல அது நல்ல ஹிட் ஆச்சு. அதுவும் நல்ல ஒரு கிளாசிக்கல் பெண்ட் இருக்கும், சூப்பரா இருக்கும் அது அந்த பாட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனிருத் யூஸ் பண்ணிருப்பாரு இல்லையா, நானும் ரவுடிதான் படத்துல அந்த படம். அதுக்கப்புறம் தள்ளி போகாதே வரும்போது அல்டிமேட் எவ்ரிபடி இட் ரீச் எவ்ரி ஒன்ஸ் ஐ திங்க் எல்லாரையும் ரீச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா அப்படி வந்துட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் நமக்கு நல்லா தெரியும் அந்த எனை நோக்கி பாயின் தோட்டா அந்த படம், மறுவார்த்தை பேசாதே என்ற பாடல் வந்து படம் வர்றதுக்கு 2-3 வருஷம் முன்னாடியே ரிலீஸ் ஆகி பயங்கர
மேலேயே ரொம்ப எதிர்பார்ப்ப.
ஆமா பயங்கர அப்படியே ஒரு கிளாசிக்கல் பாட்டுக்கு பயங்கரமான ஒரு வெஸ்டர்ன் பீட்டை போட்ட மாதிரி இருக்கும். அதுல அவருடைய நுணுக்கங்களும் ரொம்ப அற்புதமா இருக்கும். சாதாரணமா அதை முன்னாடி சொன்ன மாதிரி சாதாரணமா அதை ரீப்ரொடியூஸ் பண்றது கஷ்டம்தான். நம்ம ஒரு கேள்வி ஞானத்துல பாடுறது எனக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது அந்த பாட்டுலாம். சோ அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னா சிட் ஸ்ரீராம் பாடுற பாட்டே வந்து கொஞ்சம் பாட முடியாதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. கேட்க நல்லா இருக்கு ஆனா பாடுறதுக்கு நமக்கு வராதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கு. இப்ப நல்ல நான் சொல்றது வந்து தவறே எடுத்துக்கூடாது, தேர்ந்த பாடகர்கள் பாடலாம், அதே மாதிரி கிளாசிக்கல் தெரிஞ்சவங்களும் கொஞ்சம் பாடிடுவாங்க. பட் சுமாரா பாடவங்க இப்ப என்ன மாதிரி ஆட்களுக்கு தான் நான் சொல்றேன் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் வருது, நார்மல் மேனால பாட முடியாதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. அதுக்கு ஒரு இது வச்ச மாதிரி நம்ம இமான் சார் கொடுத்த பாட்டு கண்ணாணி கண்ணி, அது வந்து அவருடைய அந்த ஷெட் ஸ்ரீராமோட டச் இருக்கு. நம்ம கொஞ்சம் அந்த எம்பிளிஸ்மெண்ட் அந்த இது அந்த நுணுக்கங்கள்ல கொஞ்சம் குறைச்ச ரேஞ்சில கொஞ்சம் காமன் மேனும் பாடுற ரேஞ்சுக்கு நல்லா இருந்துச்சு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாடல கூட இன்னொருத்தர் பாடி அதை வந்து அத இமான் சார் கவனிக்கப்பட்டு அவருக்கு வாய்ப்பே கொடுத்தாரு இல்லையா, நீங்க கூட பாத்திருப்பீங்க அத. சோ அதனால அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதுவும் அவருக்கு நம்ம வீட்டு பிள்ளையில உன் கூடவே பிறக்கணும் அந்த பாட்டு அதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராஜா சார், சோ ராஜா சார் கிட்ட வரும்பொழுது என்னன்னாக்க இப்ப இருக்கிற எந்த இந்த இது வாய்ஸ் டியூனர் ஆட்டோ டியூனிங் எதுவுமே இருக்க கூடாது. அந்த சிங்கருடைய ரா வாய்ஸ் என்னவோ மத்த இசையமைப்பாளர்கள் கண்டிப்பா அதை யூஸ் பண்றாங்கன்னு நான் சொல்ல வரல, பட் இருந்தாலும் நீங்க ஒரு சின்ன அந்த மெரிகேட்டரி அவங்க வாய்ஸ வந்து வேற லெவல்ல கேட்கலாம் மத்த மியூசிக் டைரக்டர்ஸ்ட. இவர்கிட்ட வந்து ராவோ அது என்ன வாய்ஸோ அதுவும் அது நார்மல் டோன்ல பாடினா எப்படி இருக்குமோ அந்த வெர்ஷனை கண்டிப்பா எடுத்துருவாரு. சோ அது நீங்க நம்ம வந்து ஹரிஹரன் நல்ல பீக்ல இருக்கும் போதே காசி மூவி வந்துச்சு. அப்போவே பாத்துக்கலாம் அந்த அத்தோரத்தில அலமரம் அலமரம் அந்த பாட்டுலாம் அப்படியே இதான் டிபிக்கலோட டிபிக்கல் ஹரிஹரனோட வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி இப்போ சிக்ஸ்ரீராமோட அவரு சிக்ஸ்ரீராமே சொல்லியிருக்காரு, இது நான் சொல்றதை விட அவரே சொல்லியிருக்காரு, ராஜா சார் வந்து என்னுடைய நார்மல் வாய்ஸை யூஸ் பண்ணிருக்காரு, நான் அந்த மாதிரி ஒரு பேஸ்ல இன்னும் மத்த மியூசிக் டைரக்டர்ஸ் தான் பாடல அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சோ அது ரொம்ப நல்ல இது, அது உன்னை நினைச்சு நினைச்சு ஒரு இப்ப உன்னே அந்த பாட்டு தானே, அந்த பாட்டு ரொம்ப அருமையா கேட்ட உடனே அப்படியே
எனக்கு
அதுதான் பாட்டே ரொம்ப பிடிக்கும். அதுல அவர் பண்ணிருக்க ஒவ்வொரு நுணுக்கங்களும் ரொம்ப கிளாசியா இருக்கும், ரொம்ப ரசிக்கும் தன்மை, நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய செட்ல போட்டு கேட்டாலும் சரி ஹெட்போன்ஸ்ல கேட்டாலும் சரி ரொம்ப அருமையா இருக்கும். அதே மாதிரி அந்த இதுவும் என்னோட நீ இருந்தால் அந்த பாட்டு, அதுவும் அப்படியே ஒரு அந்த ஒரு அந்த அந்த சாங்கோட ஒரு பெயின் அப்படியே அந்த ஃபீல் கொண்டு வரும், நல்லா கண்ண முடித்து கேட்டனா அந்த ஃபீல் அப்படியே கேரி பண்ணும். சோ அது வந்து ஸ்ரீராமோட வாய்ஸ், ஏஆர் ரஹ்மானோட கம்போசிங்கும் இருக்கு அதுல, சோ அவ்வளவு நுணுக்கத்தோட இருக்கும். அந்த வரிசையில வந்து அச்சம் என்பது மடமையடா படத்துல வர அந்த தள்ளி போகாதே பாட்டு இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப அருமையா எல்லாரையும் ரீச் ஆயிடுச்சு. சோ எதை சொல்றது எல்லாம் பிடிக்கும், அப்கோர்ஸ் ராஜா சாரோட ஒன்னு நினைச்சு நினைச்சு அதுதான் இப்ப ரீசெண்டா ஹிட் ஆனது. அப்புறம் கண்ணான கண்ணியை ரொம்ப பிடிக்கும், அதுவும் அந்த பாடலும் பிடிக்கும்.
எல்லாமே அருமையான பாடல்கள். இப்ப வந்து நம்ம சித்ராம் வந்து பாடகர் அப்படிங்கிறத இதை விட்டு அடுத்தது அடுத்த கட்டமா இசையமைப்பாளர் அப்படின்னு அவரோட இன்னொரு வடிவத்துல நமக்கு வந்து இசையை படைச்சிருக்கிறாரு, வானம் கொட்டட்டும் படத்துல. அந்த படத்தோட இசையை கேட்டீங்களா, அது அது பிடிச்சதா உங்களுக்கு?
அதுவும் நான் படமும் பார்த்தேன், ஆடியோ ட்ராக்ஸும் கேட்டேன், நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்ன ஒண்ணுனா ஒரு சிங்கருக்கு வந்து ஈவன் நம்ம வந்து அவங்களுக்கு அது ஒரு இன்பார்ன் டேலண்ட், அது அது வந்து பிளஸ் அவங்க வந்து இசையை கத்துக்கிற முறை அப்படின்னு இருந்தாலும், ஃபார் சம் ரீசன் நான் இது வரைக்கும் வந்து நல்ல பாப்புலரான சிங்கர்ஸ், ஐ மீன் நம்ம எஸ்பிபி சாரா இருக்கட்டும், எல்லாருமே மியூசிக் பண்ணிருக்காங்க, அது ஃபார் சம் ரீசன் ஏதோ வரமாட்டேன்னு நினைக்கிறேன். ஐ மீன் தே ஆர் நாட் ஏபிள் டு டேக் இட் ஃபார்வர்ட். இன்ஃபேக்ட் எஸ்பிபி சார் பண்ண அந்த இது அகரம் இப்போ சிகரமாச்சு, அப்புறம் வண்ணம் கொண்ட வெண்ணில, இதெல்லாம் அருமையான டியூன்ஸ் தான். பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஃபுல் மூவிய பிஜிஎம் கேரி பண்றது, அதுல வாயில மேபி அவங்களுக்கு டைம் கிடைக்கல, சிங்கிங் தான் மெயின் அப்படின்னு போயிடுறாங்களான்னு தெரியல. பட் அந்த விதத்துல ஐ திங்க் யூட் கண்டினியூஸ் கம்போசிங் ஆல்சோ, நான் அப்படிதான் கேள்விப்பட்டேன். ஏன்னா அவர் வந்து பாடுறது ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து ஹஸ் பீன் ரிலீசிங் லாட் ஆஃப் his own composition also.
Okay.
நானும் சில இதெல்லாம் பார்த்தேன் யூடியூப்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு.
So,
I think இது வந்து அவருடைய beginning stone. So, ஒரு step stone மாதிரி அவருக்கு. So, கண்டிப்பா வெற்றி பெறுவார், ஒரு கம்போசராகவும் நல்ல வெற்றி பெறுவார்ன்னு தான்
தோணுது. Okay. நன்றி செந்தில், அவ்வளவுதான் இன்னைக்கு நான் கேட்க நினைச்ச கேள்விகள்.
கண்டிப்பா
இந்த மாதிரி தொடர்ந்து நமக்கு பிடிச்ச பாடல கொடுத்தே இருப்பான்னு நம்பலாம் நம்ம. நாமும் அவரோட பாடல் கேட்டுக்கிட்டே இந்த உரையாடல முடிச்சுக்கலாம்.
கண்டிப்பா சித்ராம், ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகைன். எல்லா ஏஜ் குரூப்லயும் உங்க பாட்டை ரொம்ப ரசிக்கிறாங்கன்றது ரொம்ப வியக்கத்தக்க ஒரு மியூசிக்கலுக்கு, இது ஒரு நல்ல கிஃப்டட் வாய்ஸ். சோ தேங்க்யூ வெரி மச் சரவணன், சித்ராம பத்தி கூப்பிட்டு கேட்டது.
நன்றி, நன்றி சரவணன்.